அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு. இன்று ஆண்டின் பொது காலம் ஐந்தாம் ஞாயிறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம். முதல் வாசகம் எசாயா ஆகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 1-8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சொராபிம்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2 பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உறக்க குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சொராபின்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்புப் பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனே அனுப்பும் என்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 138.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 1-11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு, கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே, மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் பன்னிருவருக்கும் தோன்றினார். பின்பு 500 மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப் பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்துதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்துதர்களோ யாராக இருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 1-11 முடிய. ஒருநாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையிலிருந்தன. இதைக் கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேவியின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, முத்தை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் ஆழ் கடலுக்குள் செல்ல வேண்டும். அறிஞனாக வேண்டுமென்றால் ஆழ்ந்து படிக்க வேண்டும். ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் ஆழ்ந்த தியானத்திற்குள் செல்ல வேண்டும். வெறும் மேலோட்டமாக படிப்பது அறிவை தராது. வெறுமனே கண்களை மூடியிருப்பது ஞானத்தை தராது. எனவே எதை செய்தாலும் ஆழமாக சென்று செய்ய வேண்டும். செய்வன திருந்தச்செய் என்னும் பழமொழி இங்கு நினைவு கூறத்தக்கது. இன்றைய நற்செய்தியும் இதைத்தான் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியினை நாம் ஆழ்ந்து படித்தால் பல உண்மைகள் நமக்கு புரியும். முதலில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது திரளான மக்கள் தன் வாயிலிருந்து வரும் இறை வார்த்தையை கேட்பதற்கு தம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண்கிறார். மக்களுக்கு இறை வார்த்தையை போதிக்க வேண்டும். எனவே சுற்றி பார்க்கிறார் 2 படகுகள். ஆனால் இயேசு சீமோனுடைய படகில்தான் ஏறி அமர்ந்து போதிக்கிறார். இங்கும் பல உண்மைகளும் பல அர்த்தங்களும் உண்டு. ஒன்று, ஆண்டவர் இயேசு நினைத்ததெல்லாம் மக்களுக்கு இறைவார்த்தையை ஆழமாக கற்றுக் கொடுக்க வேண்டும், எனவே அவர்கள் ஆழ்ந்த இறைஞானத்தை பெற வேண்டும் என்று போதிக்கின்றார். 2, சீமோன் பேதுருவுக்கும் ஒரு ஆழமான உண்மையை புரிய வைக்கும்படியும் அவருடைய படகில் ஏறி அமர்கின்றார். இது முதல் பகுதி. 2 பகுதியில் இயேசுவுக்கும் சீமோன் பேதுருவுக்கும் நடந்த உரையாடலும் அதைத் தொடர்ந்து நிகழ்வுகளும் வருகின்றன. இயேசு சீமோனை பார்த்து சற்று ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்கிறார். இந்த ஆழத்திற்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. கடற்கரையில் நின்றால் அலைகளின் ஆரவாரத்தை தான் பார்க்க முடியும். ஆழ்கடலுக்குள் சென்றால்தான் ஆழ்ந்த அமைதியை காண முடியும். அங்குதான் மீன்கள் ஏராளமாக இருக்கும். எனவே ஆழ்கடலுக்குள் சென்று வலையை போடச் சொன்னார். இதை இறை வார்த்தைக்கு நாம் ஒப்பிட்டால், இறை வார்த்தையை வெறுமனே கேட்க வேண்டுமென்றால் மேலோட்டமான சலசலப்பான மனநிலையில் கேட்கலாம். அதனால் பயன் ஒன்றுமில்லை. ஆனால் இறை வார்த்தை நம் உள்ளத்திற்குள் சென்று நம்மை பாதித்து பின் பலன் கொடுக்க வேண்டுமென்றால் ஆழ்மன தியானத்தில் இறை வார்த்தையை கேட்டு தியானித்து பின் வெளிவர வேண்டும். முற்காலத்தில் முனிவர்களும் மகான்களும் ஆழ்ந்த தியானத்தில்தான் இறைவனை கண்டார்கள். ஞானத்தை பெற்று ஞானிகளானார்கள். 2003 வருடம் நமது திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் சலேசிய குடும்பத்தில் ஜூபிலி கொண்டாட்டத்தில் சொன்ன ஒரு கருத்து, டுன் இன் ஆழ்த்தும், அதாவது ஆழத்திற்குள் செல்ல வேண்டும், அப்போதுதான் அரிய உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும். எதை செய்தாலும் ஆழமாக செய்ய வேண்டும். உழுகின்றவன் ஆழமாக உழ வேண்டும், அப்போதுதான் வேர்கள் இறங்கி நல்ல விளைச்சலை தரும். இதைத்தான் வள்ளுவர் அழகாக உழவு என்ற அதிகாரத்தில் கூறுகின்றார். தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும், அதாவது ஒரு பலம் புழுதி கால் பலம் ஆகும்படி ஆழ உழுது காயவிட்டால் ஒருபிடி எருவும் இட வேண்டாமல் அந்நிலத்தில் பயிர் செய்து பயிர் செழித்து வளருமாம். இதே கருத்தை விதைப்போர் ஊமையிலே காண்கின்றோம். பாறை மீது விழுந்த விதை வேறிறங்க முடியாமல் காய்ந்து போயிற்று. நல்ல ஆழமாக உழப்பட்ட நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 மடங்கு பலன் தருகின்றது. எந்த ஒரு செயலை செய்தாலும் திறந்த மனத்தோடு செய்ய வேண்டும். திறந்த மனம் இல்லை என்றால் பல நல்லவைகளை இழக்க நேரிடும். எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று தெரியாதவர்களை விட்டுவிடுவோம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பது எவ்வளவு உண்மை! இன்றைய நற்செய்தியில் சீமோன் பேதுருவின் செயலில் இதைத்தான் பார்க்கின்றோம். இயேசு சொல்கிறார், ஆள் கடலுக்குள் சென்று வலையை போடுங்கள் என்று. அதற்கு சீமோன் பேதுரு, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொல்லை நம்பி வலைகளை போடுகிறேன் என்றார். இங்கு பேதுருவின் திறந்த மனத்தை பார்க்கிறோம். பேதுரு நினைத்திருந்தால் ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே, நாங்கள் மீனவர்கள், எங்களுக்கு தெரியாதா எந்த பக்கம் எந்த காலத்தில் எப்படி வலைகளை போடுவதென்று? நீரோ போதகர், உமக்கு மீன்பிடிப்பை பற்றி என்ன தெரியும் என்று. ஆனால் ஒன்றும் சொல்லாமல் தன் இயலாமையை மட்டும் சொல்லி இயேசுவின் சொல்லை நம்பி வலை வீசினார். அதிசயத்தை கண்டார். அதிசயத்தை கண்ட சீமோன் இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்கிறார். உரியேன் அல்லேன் உனக்கடிமை, உன்னை பிரிந்திங்கொரு பொழுதும் தரியேன், நாயேன் இன்னதென் தரியேன் சங்கரா. இங்கு மாணிக்க வாசகர் இறைவனை அறியாத தன்னை நாயேன் என்று அழைத்து கண்ணீர் மல்க பாடுகிறார். பேதுருவும் இப்படியே தன்னை நினைத்து, தன் தகுதியின்மையை நினைத்து, நான் பாவி, தன்னை விட்டு போகும்படி ஆண்டவரிடம் கேட்கிறார். பேதுருவின் திறந்த மனத்தையும் தகுதியின்மையையும் ஏற்றுக்கொள்கின்ற பண்பை கண்டு இயேசு அவரை தகுதியுடையவராக மாற்றுகின்றார். அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்கிறார் என்றதும் பேதுரு அனைத்தையும் விட்டு அவரை பின்தொடர்ந்தார். நாம் எப்படி? நம்மிடம் திறந்த மனம் உள்ளதா? நம்முடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொள்கிறோமா? அரசன் ஒருவன் வீதி உலா சென்றான். அப்போது வழியில் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த பெண் மிக அழகாக இருந்ததால் அவளை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அரசியாக்கினான். அரசியான் அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்த அவன் அவள் முன் உயர்தர உணவு வகைகளை வைத்து விருந்து படைத்தான். ஆனால் அவளோ அதையெல்லாம் விரும்பி சாப்பிடாததால் மெலிந்து நோய்வாய்ப்பட்டாள். அரசன் மிகவும் வருந்தி தன் அமைச்சரிடத்திலே அவள் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க சொன்னான். எத்தனை மருத்துவர்கள் வந்தும் அந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை. அப்போது அரசன் மக்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்தான். யார் தன் மனைவியை குணப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு தன் சொத்தில் பாதியை கொடுக்கின்றேன் என்றான். அப்பொழுது ஒரு நாள் ஒரு ஏழை பிச்சைக்காரன் வந்தான். அவன் அரசனை பார்த்து, அரசே, உங்கள் மனைவியை நான் குணப்படுத்துகிறேன் என்றான். பிச்சைக்காரனை பார்த்து அரசன், நீயா என்று ஏளனமாக சொன்னான். அரசனின் ஏளனத்தை பொருட்படுத்தாத அவன், அரசே, நான் நாள்தோறும் கொண்டு வரும் இந்த உணவை அவளுக்கு சாப்பிடக் கொடுங்கள் என்றான். அரசனும் அவ்வாறே செய்தான். என்ன ஆச்சரியம்! அரசி நாளுக்கு நாள் உடல் தேறி பழைய நிலைக்கு வந்தாள். அப்போது அரசன் அந்த பிச்சைக்காரனை வரச்சொல்லி, என்ன மந்திரம் செய்தா என்றான். அவனோ, மந்திரம் ஒன்றில்லை, தந்திரமும் இல்லை, நான் தினமும் கொண்டு வந்த உணவு பல வீடுகளில் பிச்சை எடுத்து பெற்றது. உங்கள் மனைவி ஒரு காலத்தில் பிச்சை எடுத்து வந்தவள் என்று கேள்விப்பட்டேன். அவளுக்கு உங்கள் அரச விருந்தெல்லாம் சுவைக்கவில்லை. எனக்கு தெரியும், அவளுக்கு இதுதான் பிடிக்கும் என்று. எனவேதான் நான் பிச்சை எடுத்ததை கொண்டு வந்து கொடுத்தேன் என்றான். அப்போதுதான் அரசன் தெளிவு பெற்றவனாக தன்னையே நொந்து கொண்டான். இனிய இதயங்களே, சிறியவராயினும் அவரிடம் உள்ள நல்லவற்றை கேட்டு ஏற்று செயல்பட்டால் பல வல்ல செயல்களை காண முடியும். நாம் எப்படி? மனதை திறப்போமா? இறை வார்த்தையை ஆழ்ந்து கேட்போமா? கேட்டதை ஆழ்ந்து தியானித்து செயல்படுவோமா? அதிசயத்தை காண்போமா? எதை செய்தாலும் ஆழ் நிலையில் செய்வோம், செயல்படுவோம்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இலங்கையில் பல துன்ப துயரங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பின் இறைவா, இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காண செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். நன்றி. அன்புடன் ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.